ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 1 அத்தியாயம் 8 பதம் 13 பக்கம் 471 வ்யசனம் வீக்ஷ்ய தத்தேஷாம் அனன்ய விஷயாத்மனாம் சுதர்ஷனேன ஸ்வாஸ்த்ரேன ஸ்வானாம் ரக்ஷாம் யதாத் விபுஹ் வ்யசனம் வீக்ஷ்ய தத்தேஷாம் அனன்ய விஷயாத்மனாம் சுதர்ஷனேன ஸ்வாஸ்த்ரேன ஸ்வானாம் ரக்ஷாம் யதாத் விபுஹ். வ்யசனம் பேராபத்தை, வீக்ஷ்ய கண்டு, தத் அந்த, தேஷாம் அவர்களுடைய, அனன்ய வேறெந்த விஷய வழிகளும், ஆத்மனாம் அவர்களுக்கு ஆதரவாக, சுதர்ஷனேன ஸ்ரீகிருஷ்ணனின் சக்கரத்தினால், ஸ்வ அஸ்திரேன ஆயுதத்தினால், ஸ்வானாம் அவரது சொந்த பக்தர்களின், ரக்ஷாம் பாதுகாப்பு, வியதாத் அதை செய்தார், விபுஹு சர்வ வல்லமை உள்ளவர். மொழிபெயர்ப்பு பொருளரை பை ஏசி பக்திவேதந்த சுவாமி பாக்கி ஜெய. சர்வ வல்லமை உள்ள பரம புருஷ பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணர் பூரண சரணாகதி அடைந்த ஆத்மாக்களாகிய அவரது தூய பக்தர்களுக்கு பேராபத்து சம்பவிக்கப் போவதைக் கண்டு அவர்களை காப்பாற்றுவதற்காக உடனே தமது சுதர்ஷ சக்கரத்தை கையில் எடுத்தார். பொருளரை, அஸ்வத்தாமனால் புரோகிக்கப்பட்ட அனைத்தினும் மேலான ஆயுதமாகிய பிரம்மாஸ்திரம் அணு ஆயுதத்தை போன்றதாகும். ஆனால் அதைவிட அதிக ஒளிக்கதிர்களையும் வெப்பத்தையும் கொண்டதாகும் இந்த பிரம்மாஸ்திரம். இந்த பிரம்மாஸ்திரம் வேதங்களில் உள்ள ஒரு மென்மையான ஓசை அல்லது மந்திரத்தால் உண்டாக்கப்படுகிறது என்பதால் இது அதிக சூக்ஷ்மம் வாய்ந்த ஒரு ஆயுதமாகும். இந்த ஆயுதத்தின் மற்றொரு நன்மை என்னவெனில், இது அணு ஆயுதத்தை போல் கண்மூடித்தனமானது அல்ல. ஏனெனில் இதை குறியை நோக்கி மட்டும் செலுத்த முடியும், வேறு இடத்திற்கு அல்ல. பாண்டு வம்சத்தில் உள்ள எல்லா ஆண்களையும் கொல்வதற்காகவே அஸ்வத்தாமன் இந்த ஆயுதத்தை பிரயோகித்தான். ஆகவே ஒரு விதத்தில் இது அணுகுண்டுகளை விட அதிக ஆபத்தானதாகும். ஏனெனில் அதனால் மிகவும் பாதுகாப்பான இடத்தையும் கூட குறி தவறாமல் சென்று தாக்க முடியும். இதையெல்லாம் அறிந்திருந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவரை தவிர வேறு ஒருவரையும் அறிந்திராத அவரது பக்தர்களை காப்பாற்றுவதற்காக அவரது சொந்த ஆயுதத்தை உடனே கையில் எடுத்தார். பக்தர்களுக்கு தோல்வி என்பதே இல்லை என்று பகவத்கீதையில் பகவான் தெளிவாக வாக்களித்திருக்கிறார். மேலும் பக்தர்களுடைய பக்தி தொண்டின் தரத்திற்கும் அளவிற்கும் ஏற்ப அவர் நடந்து கொள்கிறார். அனன்ய விஷயாத்மனாம் என்னும் சொல் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். பாண்டவர்கள் அனைவரும் மிகச்சிறந்த வீரர்கள் என்ற போதிலும் அவர்கள் பகவானின் பாதுகாப்பையே முழுமையாக நம்பியிருந்தனர். ஆனால் பகவான் மிகச்சிறந்த வீரர்களையும் கன நேரத்திற்குள் அலட்சியமாக வென்று விடுவார். அஸ்வத்தாமனின் பிரம்மாஸ்திரத்தை தடுப்பதற்கு பாண்டவர்களுக்கு போதுமான அவகாசம் இல்லை என்பதை கண்ட பகவான் அவரது சபதத்தையும் மீறி தமது ஆயுதத்தை கையில் எடுத்தார். குருக்ஷேத்திர போர் முடிவெறும் நிலையில் இருந்த போதிலும் அவரது சபதத்தின்படி அவரது சொந்த ஆயுதத்தை அவர் கையில் எடுத்திருக்க கூடாது. ஆனால் சபதத்தை விட எதிர்பாராத அவசர காலம் அதைவிட முக்கியமானதாக இருந்தது. அவர் பக்தவத்சலன் அல்லது பக்தர்களை நேசிப்பவர் என்று புகழப்படுபவராவார். இதனால் சபதத்தை ஒருபோதும் மீறிவிடாதவனான உலகாயாத சன்மார்க்கனாக இருப்பதை விட பக்தவத்சலனாக இருப்பதையே அவர் விரும்புகிறார். சர்வ வல்லமையுள்ள பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் பூரண சரணாகதி அடைந்த ஆத்மாக்களாகிய அவரது தூய பக்தர்களுக்கு பேராபத்து சம்பவிக்கப் போவதைக் கண்டு அவர்களை காப்பாற்றுவதற்காக உடனே தமது சுதர்சன சக்கரத்தை கையில் எடுத்தார். ரொம்ப அருமையான ஸ்லோகம். குந்தி தேவனுடைய பிரார்த்தனை நான் ஆரம்பிக்கல. ஆக்சுவலா இந்த அத்தியாயத்தினுடைய பேரு குந்தி தேவனுடைய பிரார்த்தனை. இப்ப எதுக்காக வந்து கிருஷ்ண சுதர்சன சக்கரத்தை எடுக்கிறார்? எதுக்காக எடுக்கிறார்? யார என்ன நடக்குதுன்னா, அஸ்வத்தாமன் ஒரு பிரம்மாசிரத ஏவி பாண்டவனுடைய கடைசி வாரிசு, அபிமன்யுடைய பையன். அபிமன்யுடைய மனைவி யாரு? உத்தரா. உத்தராவோட கர்ப்பத்தில் இருக்கு. அந்த குழந்தையை கொள்றதுக்காக வந்து பிரம்மாசிரத்தை விடுறான். ஸோ பாண்டவர்களுக்கு போதிய அவகாசம் இல்லை, கால டைம் இல்லை, அவங்களுக்கு என்ன வருதுன்னே தெரியாது. ஆனால் உத்தரா என்ன சொல்றா, இதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகத்துக்கு முன்னால் உத்தரா சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அபித்ரவதி மாமீஷ சரஸ்தப்தாசயோ விபோ காமம் தகது மாம்நாத மாமே கர்ப்போ நிபத்தியதாம். எம்பெருமானே, தாங்கள் சர்வசக்தி படைத்தவராவீர், இரும்பாலான தீ போன்ற அம்பு ஒன்று என்னை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. பெருமானே, தாங்கள் விரும்பினால் அது என்னை எரித்து விடட்டும், ஆனால் அது என் கருவை எரித்து அதை சிதைத்துவிட அனுமதிக்க வேண்டாம். பகவானே, தயவு செய்து எனக்கு இந்த உதவியை செய்யுங்கள். இன்னைக்கு இவருடைய அம்மா என்ன பண்றாங்க? இன்னைக்கு இவருடைய தாய்மார்கள், இன்னைக்கு இவருடைய நிறைய தாய்மார்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய குழந்தைய கருவிலேயே அபார்ஷன் பண்ணிட்டு அவங்க மட்டும் என்னது சந்தோஷம் பண்ணுறாங்க. ஆனா உத்தரம் என்ன சொல்றா, பிரம்மாஸ்திரம் தப்ப முடியாது தெரியும், அந்த பிரம்மாஸ்திரம் கரெக்டா குறி வச்சு தன்னுடைய குழந்தைக்கு தான் மட்டும் தெரியும். அவங்க சொல்றாங்க, என் குழந்தைய காப்பாத்து என்ன அந்த அது சொல்லட்டும், நான் இறந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய குழந்தை நீ காப்பாத்து. சரிங்களா? அப்போ சூத கோசாமி சொன்னார், அவளது வார்த்தைகளை பொறுமையாக கேட்டபின் பாண்டவ வம்சத்தின் கடைசி குழந்தையும் கொண்டுவிடுவதற்காக துரோணாச்சாரியின் மகனான அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்திருக்கிறான் என்பதை தமது பக்தர்களிடம் எப்பொழுதும் மிகவும் பிரியம் கொண்டவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா உடனடியாக புரிந்து கொள்ள முடிந்தது. உத்தரா சொன்னவுடனே அவர் தெரியும். அஸ்வ உத்தர சொல்றதுக்கு முன்னாலேயே அவர் தெரியும். ஏன்? பகவான் என்னது, பகவானுக்கு எல்லாமே தெரியும். வேதாகம் சமதீதானி வர்த்தமானி சார்ஜனா பவிஷ்யானிச்ச பூதானி வாந்து வேதன கஷ்ண. ஏதாவது சொல்றார், என்ன சொல்றார், எனக்கு எல்லாமே தெரியும். என்னது, என்ன நடந்ததோ அது தெரியும், எது நடக்க போறதோ அது தெரியும், எது நடந்துக்குதோ, எது நடந்துகிட்டு இருக்கோ அதுவும் எனக்கு தெரியும். அப்ப மூன்று காலங்களையும் உணர்ந்தவர் பகவான். அப்ப அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அப்போ மிகச்சிறந்த முனிவர்கள் முழுமையாக முதன்மையானவரே, மிக பிரகாசமான பிரம்மாஸ்திரம் தங்களை நோக்கி வருவதை கண்ட பாண்டவர்கள் தங்களுடைய ஐந்து ஆயுதங்களை கையில் எடுத்தனர். அவங்க அஞ்சு வெப்பனை எடுக்கிறாங்க, ஆனால் அந்த அஞ்சு வெப்பனும் ஒன்றுமே பண்ண முடியாது, பிரம்மாஸ்திரத்துக்கு ஈடு இணையுமே கிடையாது. அப்போதான் பார்க்குறார், வியசனம். வியசனம்னா மிகப்பெரிய ஆபத்து. பெரிய ஆபத்து யாருக்கு வருது? தன்னுடைய பக்தர்களுக்கு வருது. வியசனம் வீக்ஷ தத்தேஷாம் அனன்ய விஷயாத்மனாம். இந்த பாண்டவர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்த உடனே கிருஷ்ணனால் பொறுத்துக்க முடியல, உடனடியாக தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை கையில் எடுக்கிறது. அதான் பகவான். பகவான் வந்து பக்தவத்சலன். பக்தவத்சலன்னா பக்தனுக்கு ஒரு துன்பம்னா பகவானால் பொறுத்துக்கொள்ள முடியாது. ஸோ உடனடியாக என்ன எடுக்கிறார், சுதர்சனேன சுவாஸ்திரேன. சுவாஸ்திரம் அவருடைய அஸ்திரம், கிருஷ்ணனுடைய அஸ்திரம் இது சுதர்சன சக்கரம், சுதர்சன சக்கரத்தை எடுக்கிறார். சுதர்சன சுவாஸ்திரம் என்ன, எதுக்காக? ஸ்வானாம் ரக்ஷாம். ஸ்வானாம்னா என்னன்னா, இப்ப இங்க இருக்க ஆதி, ஆதி ராம் சர்வேஷ், ராம் சர்வேஷ் வந்து என்னது முத்து பிரபுக்கு ஸ்வானாம், அவருடைய குழந்தைகள். இப்ப முத்து வந்து உங்களுடைய ஸ்வானம், ஜெயஸ்ரீ உங்களுடைய ஸ்வானம், புரியுதுதானே, நம்மளுடைய சொந்த குழந்தை. இப்போ சுதுகோசம் என்ன சொல்றார், பாண்டவர்கள் வந்து ஸ்வானம் அப்படிங்கிறார். பாண்டவர்கள் வந்து ஸ்வானம்னா என்ன, அவர்களை சார்ந்து, இந்த குழந்தைங்களாம் உங்களை சார்ந்திருக்காங்க. இப்ப ஆதியும் ராம் சர்வேஷும் உங்களை நம்பிதான் இருக்காங்க. அத மாதிரி பாண்டவர்கள் யாரை நம்பியிருக்காங்க, கிருஷ்ணர் மட்டும் நம்பிருக்காங்க. அதனாலதான் ஸ்வானாம், அவர் பாண்டுனான்னு சொல்லல. திருதராஷ்டிரன் ஸ்லோகம் சொல்லலாம் இல்லையா, என்ன சொல்றான், சமவேதா யூசவா சொல்லலாம் இல்லையா, என்னது தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யூசவா மாமகா பாண்டவகா, மாமகா பாண்டவா. அவர் பாண்டுவான்னு சொல்லல, எங்க பாண்டுநாம் ரக்ஷாம் விதாது பூ சொல்ல, பாண்டவானாம் சொல்லல, ஸ்வானாம் அப்படின்னா என்ன சொல்றாரு, பாண்டவர்கள் கிருஷ்ணருக்கு மிகவும், கிருஷ்ணருக்கு அவங்க கிருஷ்ணரை சார்ந்தவர்கள், அவங்க கிருஷ்ணனுடைய நம்பிக்கையில இருக்காங்க, கிருஷ்ணரை விட்டு அவங்க வேற யாருமே. அதான் அனன்ய விஷயாத்மனாம், அனன்ய விஷயாத்மனாம், அந்யனா வேற, அனன்யனா வேற இல்ல, விஷயம்னா விஷயம் என்னது, மற்ற வழிகள், அவங்களுக்கு வேற எந்த வழியுமே, அவங்களுக்கு ஒரே வழி, அவங்களுக்கு ஒரே பக்தி, யாருக்கு, பகவான் கிருஷ்ணருக்கு. அவங்க வந்து திங்கக்கிழமை இந்த சாமி, சோமவார விரதம், செவ்வாய்க்கிழமை முருகன், புதன்கிழமை பெருமாள் கோயில், வியாழக்கிழமை குரு பகவான், வெள்ளிக்கிழமை அம்மன் முத்தாரம்மன், சனிக்கிழமை சனீஸ்வரன், ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீ ஹாலிடே, அப்படியா? பாண்டவர் அப்படி கிடையாது, அவங்க என்னது அனன்ய விஷயாத்மனா, அவங்களுக்கு ஒரே என்னது பக்தி துண்டு பகவான் கிருஷ்ணனுக்கு மட்டும்தான், வேற எந்த விதமான என்னது அவங்களுக்கு வேற வழியே கிடையாது, அவங்க முழுமையாக கிருஷ்ணரை சார்ந்திருக்காங்க. அனன்ய விஷயாத்மனாம், இந்த அனன்யங்கிற வார்த்தை நிறைய வரும் பகவத்கீதையில், நிறைய இடத்துல வருது. அனன்ய என்ன ஸ்லோகம் யாருக்காவது தெரியுமா, அனன்யன்னு நிறைய ஸ்லோகம் வரும். வெரி குட், என்ன அர்த்தம், வெரி குட். சோ ஸ்லோகம் படிக்கிறது முக்கியம், நேற்று நான் சொன்ன கதை இல்ல, வேடன் வருவான், வலையை விரிப்பான், மரத்தின் பின் ஒளிவான், பிரயோஜனம் கிடையாது. சோ ஸ்லோகம் படிக்கிறது அர்த்தத்தை தெரிஞ்சு பிடிக்கணும். அப்போ அனன்யா சிந்தையன் தோமாம் அப்படின்னா என்னது, வேற எந்த சிந்தனையும் இல்லாமல், அனன்ய அன்யனா வேற, அனன்யனா வேற சிந்தனை எதுவும் கிடையாது. அனன்யா சிந்தையந்தோ மாம், மாம்னா கிருஷ்ணன் நினைச்சிருக்கும், அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரிபாஷதே, யார் வந்து கிருஷ்ண வழிபட்டு இருக்காங்க, தேஷாம் அவர்களுக்கு நித்யாபியுக்தானாம், எப்பொழுதுமே பக்தியில் ஈடுபட்டிருக்கனால, யோக க்ஷேம வகாம்யகம், யோகம்னா அவங்கள்ட்ட இருக்கிறத காப்பாத்துறார், க்ஷேமனா அவங்கள்ட்ட இல்லாத கொடுக்குறார், யோக க்ஷேமம் வகாம்யகம் அவங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு என்னது, என்கிட்ட 10 லட்சம் ரூபா இல்லை, எனக்கு 10 லட்சம் ரூபா கொடுப்பாரா, என்கிட்ட வீடு கார் இருக்கு, அதை காப்பாற்றுவாரா, நம்மள்ட்ட இல்லாத என்னது, இல்லாத பக்தி கொடுப்பார், நம்மள்ட்ட இருக்கிறது இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை பாதுகாப்பார். ஸோ பொதுவாக பௌதிகவாதிகள் இந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டு, ஆ கிருஷ்ணன் எல்லாத்தையும் உன்ட இல்லாதலாம், நீங்கள் இல்லாதலாம் உண்ட இல்லாதலாம் கொடுப்பார், நீ இல்லாதலாம் வேண்டிக்கோ அப்படி கிடையாது. நம்மள்ட்ட இல்லாத பக்தி, நம்ம இல்லாத நம்பிக்கை, அந்த இல்லாத பக்தியும் நம்பிக்கையும் கொடுப்பார், நம்மள்ட்ட இருக்கிற நம்பிக்கையும் பக்தியும் காப்பாற்றுவார். அதே மாதிரி அனன்யா இன்னும் பகவத்கீதையில் வேற இடத்துல வருது, வேற எங்க வருது, கிருஷ்ணரை எப்படி நம்ம தெரிந்து கொள்ள முடியும், கிருஷ்ணரை எப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியும், கிருஷ்ணரை எப்படி நம்ம பார்க்க முடியும், கிருஷ்ணரை எப்படி நம்ம கேட்க முடியும், கிருஷ்ணன் எப்படி கேட்க முடியும், கிருஷ்ணனுடைய உலகத்துக்கு எப்படி போக முடியும், புரியல, சத்தமா சொல்லுங்க. குரு மூலமா கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில 11:54 11:54 சொல்ற என்ன சொல்றனா, பகவத்கீதை 11:54 11:54 எழுதிங்களா? பக்தியாது அனன்யா சக்யஹ, பக்தியாது அனன்யா சக்யஹ அஹம் ஏவம் விதோர்ஜுனா ஞாதும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷம் ச பரந்தபா. பக்தியாது அனன்யா, அனன்யா பக்தியால மட்டும்தான் என்ன தெரிஞ்சு, பக்தியாது அனன்யா சக்யஹ அஹம் ஏவம் விதோர்ஜுனா, கிருஷ்ண பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அனன்ய பக்தி வேணும். ஞாதும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, திரஷ்டும் பாக்குறதுக்கு, பிரவேஷ்டும் கிருஷ்ணன் போய் சேர்றதுக்கு. சோ கிருஷ்ண பத்தி தெரிஞ்சுக்கணும். என்ன அன்பு அர்ஜுனா, உன் முன் நிற்கும் என்னை கலப்பற்ற பக்கம் 62 எனது அன்பு அர்ஜுனா, உன் முன் நிற்கும் என்னை கலப்பற்ற பக்தி துண்டினால் மட்டுமே இதுபோன்று நேரடியாக காணவும் புரிந்து கொள்ளவும் முடியும். இவ்வழியில் மட்டுமே என்னை பற்றிய உண்மையின் ரகசியங்களே உன்னால் நுழைய முடியும். நிறைய இடங்களில் பகவத்கீதை ஃபுல்லா இந்த ஸ்லோகம் தான் ரிப்பீட் ஆகும், அனன்யா அனன்யா அனன்யா. பக்தியாவது அனன்யா, அனன்ய பக்தியால் மட்டும்தான் கிருஷ்ணனை புரிந்து கொள்ள முடியும். இப்ப அனன்ய பக்தி என்ன அர்த்தம், அனன்ய பக்தி என்ன அர்த்தம், அனன்ய பக்தி என்ன, அனன்யால் பக்தியில் மட்டும்தான் என்ன புரிஞ்சு முடிங்கிறார். எனது அன்பு அர்ஜுனா, உண்மை நிற்கும் என்னை கலப்பற்ற பக்தி துண்டு, கலப்பற்ற பக்தி துண்டு. அப்போ பக்தி துண்டில் கலப்பம், கலப்படம்னா என்னது, இப்போ நம்ம வாங்குறோம் கோல்டு 24 கேரட் பியூர் கோல்டு, 22 கேரட் 20 கேரட்டு 18 14 என்னது தங்கம் குறைஞ்சே வரும் தானே. ஸோ இங்கே கலப்படமற்ற பக்தி துண்டு ப்ரோபாஸ்வர் அன் அலாய்டு டிவோஷன் சர்வீஸ். அலாய்ங்கிறது மெடல் வந்து அலாய்னா நிறைய பொருள் சேர்த்தாதான் அலாய் வரும், இது உங்களுக்கு ஒரு தனிமையான பொருள் கிடையாது. சோ இவர் சொல்றார் அன்அலாய்டு டிவோஷன் சர்வீஸ் அப்படின்னா கலப்படம் இல்லாத பக்தி துண்டு. கலப்படம் இல்லாத பக்தினா பக்தியில் என்ன கலப்படம் வரும், நம்ம 10 அபராதங்கள் சொல்றோம் இல்லையா, இந்த 10 அபராதங்கள் ஒரு அபராதத்தில் வந்து கலப்பட பக்தி வரும். என்ன அபராதம், பகவானுடைய நாமத்தை சொல்லும்போது என்னது எதுக்காக எப்படி சொல்லக்கூடாது, கலப்படம் அதுல கிடையாது, கலப்படம் இல்ல. எட்டாவது சொல்லுங்க, அதுல கலப்படம் வந்துருக்கு. என்ன கலப்படம், தூய பக்தி கிடையாது. என்னது, நான் ஜெபம் பண்றேன் எனக்கு புண்ணியம் வரணும், நான் ஜெபம் பண்றேன் எனக்கு என்னது நல்லது நடக்கணும், கர்மகாண்டா. அங்க என்ன கலப்படம் வந்துருது, கர்ம பலன் எதிர்பார்க்கணும். அது கலப்படமான பக்தி. ஸோ பக்தியில் வந்து என்னது, கர்ம மிஷ்ர ஞான மிஷ்ர யோக மிஷ்ர மூணு பக்தி இருக்கு. கர்மா கலந்த பக்தி, ஞானம் கலந்த பக்தி, யோகம் கலந்த பக்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தூய பக்தி பகவான் திருப்தி மட்டுக்காக பண்ணல, எனக்கு கர்மா பலன் வேணும், எனக்கு என்னது அறிவு பிரம்மத்தில் இருக்கணும், ஞானம் கலந்த பக்தி. அல்லது எனக்கு அஷ்டமா சித்தி, யோகிகள் பண்றாங்க இல்லையா, எனது அனிமா மகிமா லகிமா ரொம்ப லைட்டா இருக்கணும், தண்ணி மேல நடக்கிறது வானத்துல பறக்கிறது. ஒரு தம்பி ஒரு முடிவிட்டு சொன்னான், நான் இமயமலையில போய் 20 வருஷம் யோகம் பண்ணி வந்தேன், அப்படியா சரி, என்னால இப்ப தண்ணி மேல நடக்க முடியும், சரி நடந்து காமி, தண்ணி மேல நடக்கிறான் முடிவிட்டு வந்தான், சரி வேற என்ன, என்னால ஆகாயத்துல பறக்க முடியும், பறந்து கட்டுறோம். நீ மீனாவும் பறவையாக இருந்துட்ட, எப்போ மனுஷனா இருக்க போற, தண்ணி மேல நடக்கிறதுக்கும் ஞானத்தில் பறக்கிறதுக்கும் பறவையாக இருந்தால் நீ வானத்தில் பறக்க போற, மீனாக இருந்தால் தண்ணியில் என்னது நீந்தி போகிற, இல்லை போட்டுக்காரனுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தா போட்டுக்காரன் இங்கே தான் கொண்டு என்ன விட போகிறான். இதுக்கு எதுக்கு நான் 20 வருஷம் போய் யோகம் படிக்கணும், 20 வருஷம் நான் எதுக்கு யோகம் படிக்கணும். ஆக்சுவலாக இதெல்லாம் கர்ம மிஸ்ரா, ஞான மிஸ்ரா, யோக மிஸ்ரா. ஸோ நாம் வந்து எனக்கு ஒரு புண்ணிய புண்ணியத்தை தேடியோ பொருள் தேடியோ பலன் தேடியோ பண்ணா கலப்பட பக்தி. அடுத்தது எனது வெறும்னு ஞான மார்க்கம், நான் விஷயங்களை படித்து தெரிஞ்சுப்பேன், நான் பெரிய ஞானி, இல்லை நான் வந்து எனது அருவ பிரம்மத்தில் கலக்கணும், முக்தி அடையணும், புரியுது உங்களுக்கு. இதெல்லாம் ஞான மிஸ்ர பக்தி. யோக மிஸ்ர பக்தி வந்து எனது இந்த அஷ்டமா சித்திகள் பண்ணணும். இந்த இதெல்லாம் இல்லாமல், எதையும் எதிர்பாராம, கர்ம பலன் எதிர்பார்க்காமல், ஞானத்தை எதிர்பார்க்காமல், யோக பலன்கள் எதிர்பார்க்காமல், சித்தி எதிர்பார்க்காமல், தூய்மையான பக்தி. கிருஷ்ணர் திருப்தி அடையணும், குருநாதர் திருப்தி அடையணும். அப்போ அந்த குருநாதர் திருப்தி அடைக்கு நாம என்ன பண்ணணும்? இப்போ நம்ம அனன்ய பக்தி, இப்ப நம்ம எப்படி பண்றது அனன்ய பக்தி? நாம இப்ப எப்படி பண்றது? பலனை எதிர்பார்க்காம என் குழந்தை மட்டும் தான் சுலபம் பிடிக்கணும்னு நினைக்கூடாது. எல்லா குழந்தைகளும் சுலபம் சொல்லித்தரணும். என் குழந்தை தான் டிராமாவில் வந்து பிரகலாதம் வரைஞ்சு நடிக்கணும் நினைக்கக்கூடாது. எந்த குழந்தை பிரகலாதம் வரைஞ்சு நடித்தாலும் நல்லதுதான். புரிந்த உங்களுக்கு? ஸோ நம்ம வந்து பக்தி பண்ணும்போதுமே இதெல்லாம் வரும், படிப்படியாக வரும். என்னது டிராமா பண்ணும்போது ஏன் எப்போ பார்த்தாலும் ஓம் பையன் தான் பிரகலாதம் வரைஞ்சாவா, என் பையன் பிரகலாதம் வரைஞ்சு நடிக்க வேண்டாமா, எப்போ பார்த்தாலும் ஓம் பையன் தான் ஸ்லோக போட்டியில் ப்ரைஸ் வாங்கணுமா, நான் என் பையன் வாங்க வேண்டாமா, இன்னைக்கு இதெல்லாம் வரும். அப்போ தான் தெரியும் நம்ம அனன்ய பக்தியில் இருக்குமா, கர்ம மிஸ்ர பக்தியில் இருக்குமா, ஞான மிஸ்ரில் இருக்குமான்னு தெரியும். இது நமக்கு ஸோ அனன்ய பக்தி நம்ம எப்படி பண்ணுறது? அனன்ய பக்தி பண்ணணும்னா பகவான்கிட்ட வேண்டணும், பிரபுபாத்திர வேண்டணும். பிரபுபாத்திர சொல்கிறார் பியூர் டிவோஷன் சர்வீஸ். ஸோ அப்படிங்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நம்ம திருப்பி வரணும், இந்த ஸ்லோகத்துக்கு வரணும். ஆஹா, பிரபுபாத்திர அனன்ய பக்தி, கிருஷ்ணா அனன்ய பக்தி தானே சொல்லியிருக்கார், நான் இன்னும் அட்டாச்மெண்ட்டாக இருக்கேனே, என்னுடைய சர்வீஸில் இம்பார்ட்டன் என்னது, என்னுடைய சர்வீஸ் மேலே ரொம்ப பட்டுதல் கொண்டிருக்கேனே. புரியுது உங்களுக்கு? ஸோ இந்த கிருஷ்ணர் திருப்தி அடையணும்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து கோஆபரேட் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து கோஆபரேட் பண்ணி இப்போ வந்து ஒரு மாதாஜிக்கு வந்து நல்லா ஒரு பிரசாதம் பண்ண தெரியும்னா மற்ற மாதாஜிக்கு தெரியல அப்படிங்கும்போது அந்த மாதாஜி மற்றவங்களும் சொல்லித்தரணும். ஏன்னா எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணுறீங்க, அந்த ப்ரிப்பரேஷனோட ரெசிபி இன்னொரு ஆள் சொல்லும்பொழுது அவங்களும் அந்த கிருஷ்ணருக்கு பண்ணி கொடுக்க போகிறாங்க. புரியுது உங்களுக்கு? இல்லை நான் இது என்னோட சீக்ரெட் ரெசிபி, நிறைய பேர் இருப்பாங்க இது நான் சொல்லித்தர மாட்டேன், எனது இந்த ஜிலேபி இப்படி பண்ணால் தான் சாஃப்டாக வரும், இப்படி பண்ணால் தான் கரெக்டாக வரும், ஆனால் நான் இது மற்றவங்க சொல்லித்தர மாட்டேன்னு நடத்தும் அப்படின்னா கிருஷ்ணனை நான் திருப்திப்படுத்த விரும்பலாம் நடத்தும் அப்படிதானே? அவங்களுடைய நோக்கமும் கிருஷ்ணன் திருப்திப்படுத்துறது, என்னுடைய நோக்கமும் கிருஷ்ணன் திருப்திப்படுத்துறது. அப்போது ஸ்ரீனி பிரபு நல்லா ஜிலேபி பண்ணார்னா எனக்கு பண்ண தெரியும்னா சொல்லிக் கொடுக்கணும், அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிதானே? இப்போ ஒருத்தர் நல்லா பேச முடியும்னா அவருக்கு பேச வாய்ப்பு கொடுக்கணும், ஒருத்தர் நல்லா சமைக்க முடியும்னா அவருக்கு சமைக்க வாய்ப்பு கொடுக்கணும், ஒருத்தர் நல்லா பாட முடியும்னா அவருக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம போட்டி இருக்கணும், ஆனால் அது பொறாமையாக வரக்கூடாது. போட்டினா நீ 100 குலாபத்தின் பண்ணுறியா, நான் 100 லட்டு பண்ணுறேன், நான் 200 லட்டு பண்ணுறேன். அது மாதிரி வந்து பகவானுடைய சேவையில் போட்டி இருக்கணும். போட்டினா எந்த அளவுக்கு நம்ம பக்தியில் முன்னேறலாம், பக்தியில் முன்னேறதில் போட்டி இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அது என்னது பாசிட்டிவ் காம்படிஷன்னா போட்டி இருந்தால் தான் முன்னேற முடியும். இப்போ மங்களாரதிங்க நீங்கள் 4 மணிக்கு பண்ண ஆரம்பிச்சிங்க, நாங்கள் மங்களாரதிங்க 5 மணிக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மங்களாரதி இங்கே ஸ்கெட்யூல் போட்டதுனால தான் அங்கேயும் ஸ்கெட்யூல் போட்டோம், இல்லைன்னா எப்படி எங்கே என்ன பிரச்சனை இருந்தோ அதே பிரச்சனை தான் அங்கே இருந்தது. எல்லாருக்குமே எது பண்ணணும்னு தெரியும், ஆனால் பண்ண முடியாத சூழ்நிலைகள் ஏதாவது காரணத்தை சொல்லி மாற்றிட்டே இருந்தோம். ஆனால் இங்கே ஒரு ஸ்கெட்யூல் போட்டதுக்கப்புறம் அந்த அதே இப்போ காம்படிட்டிவ் மென்டாலிட்டி தான், அவங்க 4:30 பண்ணுறாங்க, நாமளும் 4:30 பண்ணணும். ஸோ போட்டி இருக்கணும், பக்தியில் போட்டி இருக்கணும். பிரபுபாதரே போட்டி பண்ணுவார், என்ன ரெண்டு குரூப்பு, ராதா தாமோதர் பார்ட்டின்னு ஒரு ஒரு பார்ட்டி ஒரு பஸ்ஸில் போகும், அவங்க வந்து புஸ்தம் கொடுப்பாங்க, அப்புறம் கோயிலில் இருக்கவங்க கொடுப்பாங்க அவங்களுக்கு. இப்போ ராதா தாமோதர் பார்ட்டி புஸ்தகம் நிறைய கொடுக்குறாங்க, உங்கள் டீம் புஸ்தகம் கம்மியாக தான் கொடுக்குறீங்க. அடுத்த மாதம் அவங்க கோயில் நிறைய கொடுத்துருவாங்க. ராத தம்பட்டி கீழே போயிடும். என்ன ராத தம்பட்டி கீழே போயிட்டீங்க, ஆகிறது மாசம் ராத தம்பட்டி நிறைய கொடுப்பாங்க. இவங்க மேம் அவர் சொல்றாரு, இது டிரான்சென்டல் காம்படிஷன், இது வந்து ஆன்மீகமான போட்டி. நீ 10 பேர் கூட்டந்தியா, நான் 20 பேர் கூட்டுறேன். நீ இவ்வளவு சொல்லுறியா, நான் அதோட என்ன நல்லா சொல்லித்தரேன். கொஞ்சம் அது போட்டியா இருக்கணும், பொறாமையா இருக்கக்கூடாது. போட்டினா நீங்களும் கிருஷ்ணன் திருப்தி படுத்துறீங்க, நாங்களும் கிருஷ்ணன் திருப்தி படுத்துறோம், ரெண்டு பேரும் சேர்ந்து கிருஷ்ணன் திருப்தி படுத்தணும். இதுல வந்து அவளுக்கு கை ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதா, அவள் லட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சா, அப்படி நினைச்சா என்ன அர்த்தம்? கிருஷ்ணனுடைய சேவை நாம தடுக்கிறோம்ல, கிருஷ்ணனுடைய சேவை நாம தடுக்கிறோம். இந்த பிரபுஜி எப்ப பார்த்தாலும் வந்து வந்து பாவதம் கிளாஸ் எடுத்துருக்காரு. பிரபுஜிக்கு நீங்க ஏதாவது அவங்க வேலை வரக்கூடாதா, திருச்செந்தூர்லயே உட்காந்துடக்கூடாதா, நாங்க சண்டே ஒன்னா ரெஸ்ட் எடுப்பேன், சீதா அவரோட சொன்னாலும் கேட்க முடியாது, 11:30 கிளாஸ் அவர் போயிட்டு. ஸோ அதனால வந்து பகவானை திருப்திப்படுத்துறங்கிற என்ன இருக்கணும், அது வந்து அனன்ய விஷயமா இருக்கணும். அனன்யம்னா எல்லாரும் சேர்ந்து, அதான் அதான் விருந்தாவன் மென்டாலிட்டி. விருந்தாவன் அப்படிங்கிறது இடம் கிடையாது, விருந்தாவன்ங்கிறது உணர்வு, கான்சியஸ்னஸ். இப்போ விருந்தாவன் இங்கே இருக்கும், எப்போ விருந்தாவனாக இருக்கும், இப்போ விருந்தாவன் தான் இங்கே. ஏன்னா ஒவ்வொருத்தரும் எப்படி பக்தர்களுக்கு எப்படி சேவை பண்ணலாம், பகவானுக்கு எப்படி செய்யலாம், பாலகிருஷ்ணனுக்கு வந்து என்ன ஸ்வீட் பிரசாதம் போடலாம். பிரபு சொன்னார் எனக்கு, இவங்க இங்கே வந்து இப்போ இங்கே போட்டி தான் நடந்துருக்கு, இவங்க வந்து பணியாரம் பண்ணாங்களா, நான் அந்த அதை பண்ணணும், அவங்க பால்கோவா பண்ணாங்களா, நான் இதை பண்ணணும் அப்படின்னு போட்டி. நான் அது நல்ல போட்டி தான், என்னது பொறாமையாகாம பிரயம் பொறாமையாகாம இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதான் புரிஞ்சுக்கணும், இப்போ எல்லா தனியாக பக்தி பண்ணால் பிரச்சனை இல்லை. இப்போ 4 பேர் சேரும்போது என்ன, நமக்கு ஏற்கனவே ஒரு மைண்டு, ஒரு புத்தி, ஒரு ஈகோடைய நம்ம சண்டை போட்டுருக்கோம். இப்போ இப்போ என்னது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த பக்கம் 8, 16 ஈகோ சேர்ந்தா என்ன ஆகும், நான் பெரியவனா, நீ பெரியவனா, நீ பெரியவனா, நான் பெரியவனா, போட்டி வருமா இல்லையா? ஏன்னா நம்ம இன்னும் என்னது, நம்ம பியூர் டூட்டி கிடையாது. நாம இப்பதான் வந்து ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் ஆயிருக்கோம், அப்படிதானே? ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அட்மிட் ஆயிருப்பேன், நீங்க ஒரு வாரம் கழிச்சு அட்மிட் ஆயிருக்கீங்க. இல்லை ஒருத்தர் வந்து என்னது அட்மிட் ஆகி 10 நாள் ஆச்சு. ஸோ 10 நாள் ஆனால் கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் மாத்திரை இதில் சாப்பிட்டு கொஞ்சம் தெளிவாக இருப்பான் இல்லையா? நேத்திக்கு வந்தவன் இருமிட்டு இருப்பான், அவன் இந்த மாத்திரையே சாப்பிட ஆரம்பிக்கல. அப்போ அவங்க இருமுறானேன்னு சொல்லி நமக்கு வருதுன்னு முடியுமா? ஸோ புதுசாக வந்தவனுக்கு புரியாது, அவனை நம்ம கருணையா இருக்கணும். அதனால வந்து அனன்ய பக்தி அப்படிங்கிறது வந்து நாம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக விருந்தாவன் கான்சியஸ்னஸ் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும், அதுதான் முக்கியம். எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணன் திருப்திப்படுத்தணும். அதுக்காக வந்து இப்ப பிரபுஜி தான் சினிப்பு போது தான் வேன் ஓட்ட முடியும். பிரபு நான் வேன் ஓட்டுறேன் அப்படின்னா அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கோலகுந்தரம் போக வேண்டியதான். யாராருக்கு எந்த சேவை தெரியுமோ அந்த சேவை தான் பண்ணணும். இப்போ அவருக்கு ஸோ மேஜர் சர்வீஸ், ஆனால் அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அவர் கார் ஓட்டுறாரு, கார் ஓட்டும்போது என்னது பிரபு கூட அவர் தூக்கமாகுதுன்னா போய் அவர் கூட முன்னால் வந்து பேசலாம். இல்லை என்னது அவருக்கு அவரை சாமான் தூக்கிட்டு முடியாமல் நம்ம சாமான் தூக்கிட்டு போகலாம், அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ புரியுங்களா? ஸோ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அதான் சொல்கிறார் ராதானந்த் மாதிரி சொன்னார் இல்லையா, என்ன சொன்னார், நம்மளுடைய ஒரே பலம் என்ன பலம், நம்ம எல்லாரும் சேர்ந்திருந்து பகவானை சார்ந்திருந்து நம்ம வரக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் எதிர்கொள்வது. எல்லாரும் கஷ்டம்தான், ஆனால் எல்லா கஷ்டத்தையும் நாம் தனியாக போராட வேண்டாம். எல்லா பக்தர்களும் சேர்ந்திருந்து வரக்கூடிய கஷ்டங்களை நம்ம பகவானுடைய பகவான் மேலே நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி பகவான் தான் எல்லாருக்கும் நம்மளை காப்பாற்றணும். இது இந்த பாண்டவர்களாலே ஒன்றும் பண்ண முடியல. பிரம்மாஸ்திரம் பாண்டவர்கள் யார், இந்திரனுடைய பையன், யமதர்மராஜாவோட பையன், அப்புறம் அஸ்வினிகுமாரன் பையன்கள், வாயுடைய பையன், அவங்க கிருஷ்ணனுடைய நெருங்கின நண்பர்கள். கிருஷ்ணர் கூட இருக்கார், கூட ஒன்று போல சாப்பிட்றார், ஒன்று போல தூங்குறார். அவங்களாலேயே பிரம்மாசிரத்தை ஒன்றும் பண்ண முடியல, ஆனால் கிருஷ்ணர் விடலை. இவங்க அனன்ய விஷயாத்மனம், இவங்க வேற எதையும் பற்றி நினைக்காம கிருஷ்ண பற்றியே இப்பவும் நினைச்சிட்டு இருக்கிறதுனால ஸ்வானாம், அவங்க என்னுடைய என்னை சார்ந்தவர்கள். உங்கள் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் சும்மா விட்ருவீங்களா, உடனே தூக்கி ஓடுவீங்களா ஆஸ்பத்திரிக்கு இல்லையா? இப்போ என் பையனுக்கு திடீர்னு பார்த்தா ஒரு எறும்பு கடிச்சிட்டு நைட்டு பார்க்கும்போது மருந்து போட்டு போடுதோம், அவன் மறுநாள் காலையில் பார்த்தா ரொம்ப வீங்கிட்டு. ஸோ உடனே ஆஸ்பத்திரி ஓடியாச்சு எமர்ஜென்சி. அப்புறம் டாக்டர் போய் டிடி இன்ஜெக்ஷன்லாம் போட்டு என் நைட்டே நீங்கள் கூட்டுறல, சரி லேசாக சின்ன கடிதானே எறும்பு கட்டு எறும்பு தான் கடிச்சிருக்கு, ஆனால் அவனுக்கு அலர்ஜி ரொம்ப பெருசாக வீங்கிட்டு. அப்புறம் மறுநாள் ஸ்கூல் போகல, உடனே ஆஸ்பத்திரி கூட்டு போயிடும். அப்போ நம்ம ஒரு நம்ம குழந்தைக்கு உடனே நம்ம எப்படி உடனே ஓடுறோம், இப்போ பகவானுடைய குழந்தை நம்ம எல்லாருமே. அந்த குழந்தையில எந்த குழந்தை வந்து பகவானே கதின்னு கிடக்கு, அந்த குழந்தை பகவான் வரா? அந்த குழந்தை முதல்ல பார்ப்பார். இப்போ ஒரு குழந்தை நமக்கு வந்து நாலு ரெண்டு மூணு குழந்தை இருக்கு, அதில் ஒரு குழந்தைக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல, அந்த குழந்தைன்னு பார்ப்போம், அட்டென்ஷன் அங்கே தானே போகும், நல்ல குழந்தை போட நீ சாப்பிட்டு ஸ்கூல் போடான்றோம்ல, எந்த குழந்தைக்கு உடம்பு சொல்லியோ அந்த குழந்தை நம்ம நல்லா பார்ப்போம். எந்த குழந்தைக்கு நம்மளுடைய தேவை அதிகமாக இருக்கோ அந்த குழந்தை நம்ம அட்டன் பண்ணுவோம், அப்படிதானே? அதே மாதிரி பகவானுடைய எல்லாருக்கும் பகவானுடைய குழந்தை தான், ஆனால் எல்லாரும் வந்து அப்பா வேண்டாம் போப்பா நீ அப்படின்னு சொல்லுது, நான் உன் மூஞ்சிலே முடிக்க தேவை சொல்லி இங்கே வந்திருக்கோம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம தப்ப உணர்ந்து கிருஷ்ணா நீ தான்பா கதி அப்படின்னு கிருஷ்ணமே கதியா இருந்தா கண்டிப்பா கிருஷ்ண நம்மள. அப்போ இந்த ஹரே கிருஷ்ண மாமந்திரம் சொல்றது என்னது, இந்த அனன்ய பக்திக்கு வர்றதுக்கு தான் இந்த ஹரே கிருஷ்ண மாமந்திரம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகாமந்திரம் சொல்லும்போது நம்ம என்ன எப்படி இருக்குன்னா, கிருஷ்ணா நான் எப்படியோ இங்க வந்துட்டேன், ஒரு தொலைந்து போன குழந்தை தன்னுடைய தாயை தேடி எப்படி கதறி அழும் யோசிச்சு பாருங்க. சின்ன குழந்தை ராம் சர்வேஷு இல்லை ஜெயஸ்ரீ நம்மளாம் ஒரு பெரிய ரத யாத்திரா போயிருக்கோம், நேற்று போனோம், குழந்தைங்க வந்தான் பாத்தீங்களா. நேற்று ரத யாத்திரை போன பொழுது ஒரு பையனை சின்ன பையனை குழந்தைய காணும்னா அவன் எப்படி அழறான், அம்மாவை காணும் எப்படி அழறான், ஏன்னா அவனுக்கு ஒரே இது, யார் வந்தாலும் பிரபுஜி வந்தாலும் சரி மாதாஜி வந்தாலும் சரி, ஸோ அம்மா தான் வேணும். ஸோ அதை மாதிரி நம்ம அழணும் கிருஷ்ணட, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா நீ தான் வேணும், கிருஷ்ணா நீ தான் வேணும், உன்னுடைய சேவையை விட்டு வந்துட்டேன் ராதா கிருஷ்ணா, எப்படியாவது எனக்கு முன்ன வந்து திருப்பி உங்க குரூப்ல சேர்த்துங்க, எப்படியாவது எனக்கு சேவை கொடுங்க, நான் ஒரு அயோக்கியா, எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த தகுதியுமே இல்லை எனக்கு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, எப்படியோ நான் வந்து என்னது இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தில் விழுந்துட்டேன், தயவுசெய்து என்னை கையை பிடிச்சி தூக்குங்க, என்ன உங்க பாதத்தில் ஒரு தூசியா வச்சுங்க, நான் ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்லாதவன், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படின்னு நம்ம வந்து மனமுருக கதறி அழணும். இந்த ஹரே கிருஷ்ணா வந்து டேப் ரெக்கார்ட் மாதிரி போட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே அப்படிலாம் கிடையாது. நம்ம எவ்வளவுக்கு நம்ம மனமுருக குழந்தை எப்படி அந்த முத்து வந்து எப்படி அம்மாவை தேடி அழுதான், அந்த மாதிரி நாம கிருஷ்ணன் தேடி அழணும். அப்படி அழுதா மட்டும்தான் நமக்கு அனன்ய விஷயாத்மனம் ஆக முடியுமே தவிர, சும்மா நம்ம வந்து மேற்பார்வைக்கு நான் எட்டி ஓட்டி அப்படி இருந்தா நம்ம முன்னேற ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது. ஸோ அதனால நம்ம ஆர்டிஃபிஷியலாக இருக்காக உட்காந்துட்டு கிளிசரின் போட்டுட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு அழுகிட்டு இருக்க முடியாது, ஆர்டிஃபிஷியலாக ஆக முடியாது. ஸோ சின்சியரா அதான் சின்சியர் நேர்மையாக நம்ம வந்து கிருஷ்ணன் அணுகணும். அப்போ ஒருத்தர் போய் கேட்டாங்க பிரபுபாத்ட, பிரபுபாத் நீங்கள் கிருஷ்ணன் சொல்லும்போது அழுனுங்க, எனக்கு அழுக வர மாட்டேங்குதே அப்படின்னா, அழுக வரமாட்டேங்குதேன்னு சொல்லி அழு இல்லை அப்படி சொன்னாலும் அழுக வரமாட்டேங்குதே, அப்போ அழுக வரமாட்டேங்குதே அழுக வரமாட்டேங்குதே அழுக வரமாட்டேங்குதுன்னு சொல்லி அழு. ஏன்னா குழந்தைய ஹரே கிருஷ்ண மாமந்திரம் சொல்ற அவர் என்னது, ஒரு தாய் குழந்தைய பிரிஞ்சு சொல்லக்கூடிய அந்த அழுகை தான் இந்த ஹரே கிருஷ்ண மாமந்திரம். கண்டிப்பாக கிருஷ்ணன் நம்மளை பார்ப்பார், நம்ம அழுக வராட்டியும் பரவாயில்ல, அந்த ஹரே கிருஷ்ண மாமந்திரம் தெளிவாக நம்ம சொல்ல 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 நமக்கு பகவானுடைய மகிமை தெரிய தெரிய நமக்கு நம்மளுடைய தகுதி என்ன, பகவானுடைய தகுதி என்ன, நம்ம வந்து நமக்கு பகவான் எவ்வளவு கருணை பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அழுக வரும். நாமளும் தொலைஞ்சு போன ஆத்மாக்கள் தான், தொலைஞ்சு போய் எங்கேயோ தெரிஞ்சிட்டு இருந்தோம், ஆனால் எப்படியோ பிரபுபாதுடைய கருணை நமக்கு கிடைச்சி இன்னைக்கு பகவானை கொண்டு சேர்த்துருக்காரு. அப்போ பிரபுபாதர் எவ்வளோ தூரம் நம்ம கடமைப்பட்டிருக்கோம் இல்லையா, அப்போ அந்த பிரபுபாதர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம கேட்டு அனன்ய விஷயாத்மனம் அனன்ய பக்தி பண்ணணும். அந்த அனன்ய பக்திக்கு முதல்ல நீங்கள் வந்து குரூப்பாக சாண்டிங் பண்ணணும், ஒரு மாலையாக பரவாயில்ல, நீங்கள் மங்களாரத்தி எல்லாம் வரீங்க ரைட்டு, ஆனால் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒரு மாலையோ ரெண்டு மாலையோ மூணு மாலையோ நாலு மாலையோ நீங்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு நாலு மாலையாவது எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஜெபம் பண்ணணும். சாண்டிங் ரொம்ப முக்கியம், ஜபம் வந்து என்னது சேர்ந்து உட்காந்து ஜபா சர்க்கிள் சொல்லுவாங்க, இப்போ கோயிலில் வந்து ஒரு சில கோயில்கள்லாம் வச்சுருக்காங்க என்னது, எல்லாரும் பக்தர்கள் சேர்ந்து ஜபம் பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நாங்கள் திருச்செந்தூர் என்ன பண்ணுறோம்னா காலையில் மங்களாரதி முடிஞ்ச உடனே பாவனை கிளாஸ் முடிஞ்ச உடனே மாதாஜிஸ்லாம் போயிடுவாங்க, நாங்கள் பிரபுஜிஸ் மட்டும் உட்காந்து எல்லாரும் நாலு மாலை சேர்ந்து பண்ணுறோம். ரொம்ப நல்லா இருக்கு. அந்த நாலு மாலை பண்ணுறதுக்கும் நம்ம தனியாக மாலை பண்ணுறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. நம்ம தனியாக உட்காந்து மாலை சொன்னால் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, துபாயிலேருந்து எப்போ ஃபோன் வரும், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, என் பிரபுஜி எப்போ வேலைக்கு போகிறாரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, என்னது இன்னைக்கு ஆட்டோ எங்கே ஒன்று கொண்டு போகணும், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, இன்னைக்கு என்ன சமையல் பண்ணணும், இப்படி மைண்ட் என்னது புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? இந்த ஜபம் சேர்ந்து பண்ணும்போது தான் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஏன்னா ஒருத்தர் நல்லா கான்சியஸ் போகிறார் ஹரே கிருஷ்ணா, அந்த கான்சியஸ் நம்மளால தூக்கி விடும். யாராவது ஒருத்தர் கான்சியஸ் நல்லா இருக்கும்போது தூக்கி விடும், அவர் கான்சியஸ் டவுன் ஆகும்போது இன்னொரு ஆளோட கான்சியஸ் தூக்கி விடும். ஸோ அதான் வந்து என்னது சாது சங்கம், சாது சங்க சாது சங்க சாது சங்க சர்வசாஸ்திர கோய் லவ மாத்திர சாது சங்க சர்வ சித்தி ஹோய். சாதுக்களுடைய சங்கத்தில் இருக்கணும் நம்ம. அப்போ இந்த பக்தர்களுடைய சங்கத்தில் இருந்து ஜபம் பண்ணும்போது தான் நமக்கு ஒற்றுமை வரும். அதே நேரத்தில் நமக்கு என்னது நம்முடைய கான்சியஸ்னஸ் கிளியர் ஆகும். இது ப்ராக்டிக்கலாக நாங்கள் சேர்ந்து இருக்கும்போதே பண்ணியிருக்கோம். குரூப் ஜபம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து ஜபம் பண்ணணும். அப்போ இந்த எல்லா விதமான டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லா விதமான கருத்து வேறுபாடுகளும் மறையும். கீர்த்தனம் பண்ணுற மாதிரியே ஜபாவும் நீங்கள் வந்து என்னது அட்லீஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நீங்கள் மாதாஜிஸ்லாம் தனியாக வந்து இவங்க குழந்தைங்க ஸ்கூல் கான்சி கூட நீங்கள் உட்காந்து என்னது ஒரு நாலு மாலை சேர்ந்து ஜபம் பண்ணலாம். புரியுதா பிரபுஜிஸ்? நீங்கள் வந்து என்னது அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு மாலையாவது, அது காலையிலேயே சாயந்தரமோ இல்லை எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு தடவை முதல்ல பண்ண ஆரம்பிங்க சரிங்களா? ஸோ இது செய்யும்போது நமக்கு வந்து என்னது கண்டிப்பாக முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆக்சுவலா கிருஷ்ணர் வந்து தன்னுடைய பக்தனை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய பிராமிஸ் உடைக்கிறார். அவருடைய பிராமிஸ் என்ன? ஆனா அந்த பிராமிஸ் உடைக்கிறார். ஏன்? தன்னுடைய பக்தனை காப்பாற்றணுங்கிறது. அதனால வந்து பகவான் வந்து எந்த லெவலுக்கு போவார் பக்தனை காப்பாற்றுறதுக்கு, ஆனா பக்தன் அந்த லெவலுக்கு பகவான் சரண் அடையணும். சின்சியரா இன்னைக்கு வந்து அந்த சுபேவரத்துல அந்த பிரபுஜி ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன். அரை மணி நேரம் பேசியிருந்தார். அவர் ஃபோன் எடுத்து நான் ஹரே கிருஷ்ணா சொன்னார். அதான் பிரபுஜி நான் ஒன்று சொன்னேன், நீங்கள் தப்பா நினைக்காதீங்க. ஆக்சுவலாக வந்து இந்த கிளாஸ் அடுத்த சண்டேல முடிஞ்சிருமா அப்படி வருத்தத்தோடு கேட்குறாரு. இப்போ அவர் சொல்றாரு, ஏன்னா இந்த குழந்தைங்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா முன்னாலாம் குழந்தைங்க நேரத்தை சொல்லி விளையாடுவாங்க. இப்ப எல்லா குழந்தைங்களும் விளையாடும் போது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லிதான் விளையாடுறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க என் கிராமத்தை விட்டுறாதீங்க அப்படிங்கிற அதனால வந்து என்னது சீரியஸா யாரும் வரமும் தெரியல. நான் வந்து சொல்லியிருக்கேன், குறைஞ்சது ஒரு 30-40-50 பேராவது சீரியஸா வருவாங்க. குழந்தைங்க கண்டிப்பா ஒரு 50 வருது வந்துருவாங்க. பெரியவங்க மாதாஜி பிரபுஜி நீங்க வாங்க ஹரே கிருஷ்ணா, நீங்க வாங்க ஹரே கிருஷ்ணா. இப்ப வந்து கண்டிப்பா ஹரே கிருஷ்ணா.